நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடன் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் இயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை சத்சங்கம். இந்த சத்சங்கத்தில் வழமை போல கேள்விகளுக்கு பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் நாங்கள் பதில் காண்போம். அதேபோல் இன்று ஐந்து கேள்விகள் வந்திருக்கின்றது. சிறிய கேள்விகளாக இருந்தாலும் அதற்குரிய பதில்களை காண்போம். முதலாவது கேள்வி, நான் உண்மையாக என்னுடைய வாழ்க்கையை இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிய துவங்கியதிலிருந்து வைராக்கியம் பூண்டு நடத்தி கொண்டிருக்கின்றேன். முழுமையாக நடத்துகின்றேன் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் முடிந்தளவு நடத்த தொடங்கிவிட்டேன். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் என்னை உண்மையான வாழ்க்கையில் செலுத்தி கொண்டிருந்தால் கூட சிறிய காலம் துன்பங்கள் வெளியில் இருந்து எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக குடும்பம் எங்களுடைய சுற்றத்தாரிடமிருந்து வருகின்றது. அவற்றை என்ன மாதிரி நான் வெல்லலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதாவது அவருடைய கேள்வி, அவர் எதை மெதுவாக சொல்லுகின்றார் என்றால், தான் உண்மை வாழ்க்கைக்கு இயல்பாக திரும்பிக் கொண்டிருந்தால் கூட வரும் துன்பங்களை தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது என்பது அவருடைய கேள்வி. இது நல்லதொரு கேள்வி. ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு காலமும் உலக வாழ்க்கையில் இருந்துவிட்டோம். சத்குரு கிரியா பாபாஜியின் அருளினால் கிரியா யோகம் கிடைக்க பெற்றோம். அந்த செயல்முறை பயிற்சியில் இருந்து வருகின்றோம். இப்போது சில காலங்களாக, ஓரிரு வருடங்களாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் எங்களுடைய அறிவு திறனை கூட்டுவதற்கு, ஆணவ மலத்தில் இருந்து வழியால் வருவதற்குரிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆணவ மல இருளை அறிவு திறன் என்ற ஞானத்தால் தான் நாங்கள் வெல்ல முடியும். அறிவு திறனை எடுத்தெடுத்துத்தான் நாங்கள் பக்குவப்பட வேண்டும் என்றும் படித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் பாபாஜியின் கிரியா யோகத்திலும். ஆகவே இரண்டையும் வைத்து நாங்கள் வாழ்கின்றோம் என்பது இந்த அன்பருக்கு நான் சொல்ல வேண்டியது விடயம். அது உண்மை. நீங்களும் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையை இனி நடத்தலாம் என்று உங்களுக்கு அப்படி ஒரு வைராக்கியம் வரத் தொடங்கியதும் உண்மையாகத்தான் இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் அறிவு திறன் உங்களுக்கு வருகின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து. ஆனால் உங்களுடைய கேள்வி, ஏன் வெளியாலிருந்து இன்னும் துன்பம் வந்து கொண்டிருக்கின்றது, நான் திருந்துகின்றேன் தானே, திருந்தியும் ஏன் இந்த துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும், ஏன் வருகின்றது என்பது உங்களுடைய கேள்வி. அதற்கும் பதில், சைவ சித்தாந்த பேராசிரியரால் சைவ சித்தாந்தத்திலேயே அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. அதன்படி பார்ப்போமாக இருந்தால், மூன்று வினைகள் சஞ்சித வினை, பிராப்த வினை, ஆகாமிய வினை. நாங்கள் இந்த பிறப்பில் இந்த உடலில் எங்களுடைய ஆன்மா வந்த பின் எங்களுக்குரிய பிராப்த வினை அந்த உடலுக்குள் புகும்போதே இறைவனால் கொடுக்கப்பட்டு விட்டது, மறந்து விடாதீர்கள். அந்த பிராப்த வினை இந்த வாழ்க்கை முழுக்கலும் அனுபவித்து முடிப்பதற்குரிய வினைகள். ஆகவே நாங்கள் ஏதோ இப்போ இடைக்கட்ட கால வாழ்க்கையில் பிற்கால வாழ்க்கையில் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து இதுதான் உண்மை என்று நினைத்து நாங்கள் இவ்வழி செய்கின்றோம், அதுதான் உண்மை. ஆனால் இருப்பினும் கொண்டு வந்த பிராப்த வினை இன்னும் முடியவில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் நாங்கள் உண்மை வாழ்க்கை வாழ்ந்து நல்ல முறையில் போய்கொண்டிருக்கும் போது அது மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையே தவிர அது இல்லாது போகும் என்ற நம்பிக்கையை வைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் இது பழைய பிறப்புகளிலிருந்து நாங்கள் எடுத்த வினை, அந்த வினையை இறைவன் எங்களுக்கு ஊட்டியிருக்கின்றார் இந்த உடம்பில். ஆகவே நாங்கள் அவற்றை இன்பத்தை இன்பமாகவும் துன்பத்தை துன்பமாகவும் இரண்டையும் ஒரே மாதிரி அனுபவிக்க வேண்டும் என்றும் சைவ சித்தாந்தம் அடிப்படை கருத்து சொல்லி தந்திருக்கின்றது. இருவினை ஒப்பென்று சொல்வார்கள். ஆகவே அந்த துன்பத்தையும் நாங்கள் எடுத்து முடிக்கத்தான் வேண்டும், ஆனால் அதையும் இன்பத்தை அனுபவிப்பது போலவே இன்பமாக அனுபவிக்க வேண்டும், அதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். அதற்கு மேலாக இந்த உலகில் எல்லாவற்றையும் இறைவன்தான் செய்கின்றான் என்பதை மறக்கக்கூடாது. அது இந்த துன்பத்திலிருந்து எங்களை விலகுவதற்கு சிறிது சிறிதாக உதவி செய்து அது பெரிதாக்கி எங்களை அதிலிருந்து மீட்கும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே அதுதான் முக்கியமான மூலம். எல்லாம் இறைவனால் தான் நடத்தப்படுகின்றது. இன்பம் வென்று அதை அனுபவிக்கும் போதும் இறைவன்தான், துன்பம் வந்து அதை நான் அனுபவிக்கும் போதும் இறைவன்தான் என்பதை நாங்கள் மூல கருத்தாக வைத்திருக்க வேண்டும். பாபாஜி சிவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை நாங்கள் கருவிகளாக வைத்திருக்க வேண்டும். துன்பம் வரும்போதும் சரி, இன்பம் வரும்போதும் சரி, இந்த ஐந்தெழுத்து மந்திரங்களை நாங்கள் உச்சரிக்கலாம். அதற்கு மேலாக இந்த துன்பம் மற்றவர்களிடமிருந்து வருகின்றதே, எனக்கு அதனால் துன்பப்படுகின்றேனே என்று நீங்கள் யோசிக்கின்றீர்கள் என்று உங்களுடைய கேள்வியில் பதிவு செய்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக, ஏனென்றால் மற்றவர்கள் அந்த 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 வினையை செயல்படுத்துகின்றார்கள் தங்களுடைய ஆன்மாவுக்கு. அதே நேரம் நாங்கள் அந்த சுற்றத்தில் அல்லது அந்த குடும்ப பந்தத்தில் இருக்கும்போது அது எங்களையும் பாதிக்கின்றது, நிச்சயமாக பாதிக்கும். ஆனால் நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து உண்மை வாழ்க்கை நெறியில் போய்கொண்டிருக்கும் போது இவற்றையெல்லாம் நாங்கள் செய்யும் போது இன்னொரு குறிப்பும் தரப்பட்டிருக்கின்றது. பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும், அதாவது சந்நியாசமல்ல, உலக வாழ்க்கையில் இருக்க வேண்டும், வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் ஓடும் புளியம்பழமும் போல் இருக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லித்தந்திருக்கின்றார் சைவ சித்தாந்த கருத்துக்களில் இருந்து. ஆகவே அந்த பற்றில் இருந்து கொண்டு பற்றற்ற நிலையை வாழ பழகுவது ஒன்று, எல்லாம் இறைவனையே செய்வது என்பது இன்னொன்று, மூன்றாவதாக எதையும் இருவினை ஒப்பு போல் நாங்கள் அனுபவிக்க பழகி கொண்டு போவோமாக இருந்தால் இந்த மூன்று முறையினாலும் வெளியால் இருந்து வரும் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கப் போகின்றது. அது பிராப்த வினையின் ஒரு பகுதி. அதை நாங்கள் இந்த மூன்று முறைகளாலும் அதை தவித்து கொண்டு போனால் அதில் நீங்கள் துன்பப்பட மாட்டீர்கள் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதிலாக சொல்கின்றேன். அடுத்த கேள்வியும் அதே அன்பர்தான் அனுப்பியிருக்கின்றார். இரண்டாவது கேள்வியாக போட்டிருக்கின்றார். அது என்னவென்றால், பொதுவாக கேட்டிருக்கின்ற தன்னுடைய குடும்பத்தில் நடைபெறுவதாக, தூண்டியவருக்கு வினை ஆகாமிய வினை கூடவா, செய்தவருக்கு கூடவா என்பது அந்த கேள்வி. அதாவது இது எல்லா இடத்திலும், உலகியலில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் இது நடைபெறுகின்றது. அதாவது ஒரு ஒரு வினைக்கு அல்லது ஒரு செயலுக்கு ஒருவர் தூண்டுவதாக இருப்பார், மற்றவர் அதை செய்து முடிக்கின்றார், இருவர் அடங்குகின்றார்கள் என்று வையுங்கள். அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். என்ன முறையில் படித்திருக்கின்றோம்? காரணம் காரியம். ஒரு காரியம் நடைபெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஆகவே அந்த காரணம் ஒரு இன்னொரு ஆன்மாவாக இருக்கலாம், அல்லது அந்த ஆன்மாவுடைய வித்தியாசமான குணமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அப்ப இந்த அன்பருடைய கேள்வி என்னவென்றால், அதே அன்பருடையது, அந்த காரணமானவர் ஒரு விடயத்தை எனக்கு சொல்வதால் நான் இயங்குகின்றேன், அதை கேட்டுவிட்டு, ஆனால் நான் தான் செய்கின்றேன், அவர் என்னை தூண்டிவிட்டுட்டு இருந்து விட்டார் என்று உலகியல் முறையில் சொல்லியிருக்கின்றார். இந்த கேள்வியில் ஆருக்கு கர்மா அது வந்து சேரும் என்பது கேள்வி. நிச்சயமாக இருவருக்கும் உண்டு. ஏன்னா ஆருக்கு கூட ஆருக்கு குறைவு என்று பார்க்காமல் இருவருக்கும் அந்த கர்மா உண்டென்று பார்த்து கொள்வது சாலச் சிறந்தது. ஆனால் இருவரும் அதிலிருந்து விலத்த முடியாது. ஆனால் உங்களுடைய அறிவு திறனால் இந்த தூண்டியவர்கள் தூண்டிக்கொண்டிருப்பவர்களினுடைய உங்களுடைய சேர்க்கையை நீங்கள் குறைக்கலாம். குறைத்தால் நீங்கள் அதற்குள் அகப்பட மாட்டீர்கள். அதைவிட மாத்திரமல்ல, எந்த ஒரு விடயத்தை நீங்கள் செய்யும் போது இரண்டு முறையாவது சிந்தித்து அல்லது மூன்று முறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் சத்குரு கிரியா, பாபாஜி கிரியா யோகா தத்துவத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அது நீங்களாக உற்பத்தியான செயலாக இருக்கலாம், உங்களுடைய மன வித்தியாசங்களில் உற்பத்தியான செயலாக இருக்கலாம், அதுதான் காரணம். நீங்கள் செயல்படுவது காரியமாக இருக்கலாம், அல்லது இன்னொருவரால் தூண்டப்படும் விடயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் காரியமாக இருக்கும் போதும், இல்லை நீங்கள் காரணமாக இன்னொருவருக்கு இருக்கும் போதும், இப்படியான விடயங்களில் வரும் வினைகளை இருவரும் ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த தூண்டுபவர்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவது, அது யாராகவும் இருக்கலாம். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள், சுற்றத்தார்கள், ஆன்மீகத்தில் ஆன்மீக சாதகர்கள் இன்னும் உலகியலில் இருந்து கொண்டுதான் இருப்பதால் இந்த விடயங்கள் நடைபெறும். ஆகவே தூண்டுபவருடைய நடவடிக்கைகளை கூட நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இதில் சிறிதளவு உலகியலிலாவது புரிந்துவிடும். அவர் உங்களை தூண்டி ஒரு விடயத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் என்றால் அவர் அந்த விடயத்தில் ஈடுபட்டாரா, அல்லது அவர் அதிலிருந்து விலத்தி நிற்கின்றார், உங்களை தூண்டிவிட்டார் என்பதை பார்த்தால் அவரிடமிருந்து, அவருடைய சேர்க்கையிலிருந்து நீங்கள் விலத்தி விடலாம். இதுதான் நீங்கள் உலகியல் அளவில் அறிந்து செயல்படக்கூடிய விடயம். மற்றையதெல்லாம் வினை கணக்கில் தான் போகின்றது என்று இவருடைய இரண்டாவது கேள்விக்கு பதிலாக சொல்கின்றேன். கிரியா யோகத்தை வைத்தும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்தும் இன்னொருவர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். இப்போது நான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்து வருகின்றேன் ஐயா. இது ஒரு ஒரு குடும்பத் தலைவரின் கேள்வி. ஆனால் இந்த வரும் பழைய வினைகளிலிருந்து வரும் துன்பங்கள், அவர் இன்பத்தை குறிப்பிடவில்லை, அது மிகவும் ஏற்கக்கூடியதல்ல, இன்ப துன்பங்கள் என்று போட்டிருக்கலாம். இந்த துன்பங்களை விட்டு விலத்த வேண்டும் என்று யோசிக்கின்றேன். ஆனால் அதை விலத்துவதென்றால் குடும்பத்தை விட்டு விலத்தலாமா என்றும் எனக்கு மனம் சொல்லுகின்றது. அப்படி நினைப்பது சரியா? அப்படி விலத்தினால் என்னுடைய வாழ்க்கை, மிஞ்சிய வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா ஆன்மீகத்தில் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதற்குரிய பதில், நீங்கள் விலத்தலாம், நான் விலத்துகின்றேன், இதனால் நான் நன்றாக இருக்கலாமா என்று அந்த மூன்று இடத்திலும் நான் தான் வந்திருக்கின்றது உங்களுடைய கேள்வியில். அந்த நானிலிருந்து விடுவதுதான் முதல் விடயம். அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. எல்லாம் இறைவன் தான் என்றிருந்தால் இந்த முடிவுகளை நீங்கள் எடுக்க தேவையில்லை. இறைவன் கொடுத்த முடிவின்படி உங்களோட வாழ்க்கை அமைந்து கொண்டு போகும், அதை நீங்கள் தொடர்ந்து போகலாம். அப்படி இல்லை, நீங்களாகவே முடிவெடுக்கின்றீர்கள் என்றால் அது உங்களை சார்ந்ததாகத்தான் முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் இந்த குடும்பத்தை விட்டு விலத்தலாமா? இப்போது கொஞ்சம் அறிவுத்திறன் கிடைத்து விட்டது, நான் ஆன்மீகத்திலேயே இருந்து விடுவோம் என்று நினைக்கின்றேன் என்றால் அதுவும் வினைக்கணக்குத்தான். ஏன்? நீங்கள் இந்த குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கின்றீர்கள், குடும்பத்தில் உங்களை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சுற்றத்தார்களாக இருக்கலாம், குடும்ப சுற்றத்தார்கள். அவ்வளவு பேருக்கும் நீங்கள் இல்லற கடமை என்று ஒன்று ஒன்று இருக்கின்றது. அது இல்லற தர்மம். அந்த தர்மத்தை விட்டு நீங்கள் சில விடயத்தை செய்யாவிட்டால் அது பெரிய பாவ கணக்கில் போய் முடிந்துவிடும். நீங்கள் காவியுடை தரிக்கலாம், ஆசிரமத்தில் போய் தங்கலாம், ஆன்மீகத்தை மேலும் மேலும் படிக்கலாம், ஆனால் நீங்கள் அதை வென்றுவிட முடியாது என்று எல்லா அருளாளர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் ஈடுபட்ட விஷயத்திலிருந்து நீங்கள் முற்றாக விலத்த முடியாது. ஆனால் அந்த ஈடுபாடு மற்றவர்களுடைய உங்களுடைய இல்லற தர்மத்தை நீங்கள் மீறி போகவும் கூடாது. அதே நேரம் இல்லற தர்மத்துக்குள் இருந்து கொண்டு உங்களுடைய ஆன்மீகத்தை நீங்கள் விட்டுவிடவும் கூடாது. ஆகவே மீண்டும் சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்த வலியுறுத்தல் என்னவென்றால், கிரியா யோகத்திலிருந்து பாபாஜி சொல்வது என்னவென்றால், குடும்பத்தில் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உன்னுடைய ஆன்மீகத்தை வெல் என்பதுதான். அதற்குரிய காரணம் சூட்சுமம், நீ கொண்டு வந்த பிராப்த வினையை நீ அனுபவித்து முடிக்கத்தான் வேண்டும். அதிலிருந்து தப்ப முடியாது என்பது மூலக்கருத்து. அதை உலகியல் அளவில் பார்க்க போவோமாக இருந்தால், இல்லற தர்மத்தின்படி செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த கடமைகளை செய்துவிட்டு உலகியலிலேயே அதை பெற்றை வைத்து கொண்டிருக்காது, உலகியலிலிருந்து பெற்றிருக்க வேண்டும். சிறிது சிறிதாக அந்த பற்றுகள் குறைந்து கொண்டு போனாலும் இன்னும் நீங்கள் உலகியலில் குடும்பத்தில் தான் இருப்பீர்கள். இருப்பினும் பற்று அங்கு இராது, எல்லாம் இறைவன்தான் செய்கின்றான் என்ற அடிப்படை கருத்தை வைத்து, அதற்கு மேலாக உங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து 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 கொண்டு போகும்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கை என்றால் என்ன என்று வளர்த்து கொண்டு போகும்போது, இறை ஆசியுடன், பரம்பொருளின் ஆசியுடன், பாபாஜியின் ஆசியுடன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியாக இருக்கும் பிராப்த வினைகள் மாற்றப்படும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆனால் நீங்களாகவே குடும்பத்தை விட்டு வெளியால் செல்ல வேண்டும், அல்லது இந்த பிறப்பை விட்டு இறக்கலாமா என்ற எண்ணம் கூட வரலாம். அப்படி வந்தால் கூட நீங்கள் அதை வெல்ல முடியாது. அதற்கு பதிலாக இன்னும் வினைகளை சுமந்து கொன்றுதான் அடுத்த உடலுக்குள் போவீர்கள் என்பதை மறக்கக்கூடாது என்பது இந்த நண்பருடைய கேள்விக்குரிய பதில். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்தும் பாபாஜியின் கிரியா யோகா கருத்துக்களில் இருந்தும் என்று சொல்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு அன்பருடைய கேள்வி. நான் கோவில்களுக்கு செல்கின்றேன் ஐயா. அங்கு சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் சொல்கின்றார்கள். அந்த காலத்திலிருந்து எனக்கு அந்த முறை பிடிப்பதில்லை. சில கோவில்களில் மாத்திரம் அது அவர்களுடைய முறைதான். சில கோயில்களில் தமிழில் மந்திரங்கள் சொல்கின்றார்கள். அப்படியான கோயில்களை நாடித்தான் நான் இந்த கனடாவில் சென்று கொண்டிருக்கின்றேன். ஓரிரு இடங்களில் தமிழில் மந்திரம் சொல்லி செய்வார்கள், தனக்கு அது மிகவும் பிடித்து கொள்ளும். ஆகவே இந்த மற்றைய கோவில்களில், பெரும்பாலான கோவில்களில் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்கின்றார்கள் என்றபடியால் என்னுடைய நினைப்பு சரியா, அல்லது மற்ற கோயில்களுக்கு போகும்போது ஏன் என்னுடைய மனம் இன்னும் அந்த மற்றைய மொழிகளில் அந்த மந்திரங்களை கேட்கும் போது வெறுப்படைகின்றது? இதற்கு ஏதாவது, அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது விடயங்கள் உண்டா என்று கேட்கின்றார். இதற்கு ரெண்டு விதமாக பதில் அளிக்கலாம். முதலாவது விதம் என்னவென்றால், நாங்கள் சைவ சித்தாந்தத்திலேயே வாக்குகள் என்று படித்திருக்கின்றோம். இந்த வாக்குகள் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த வாக்கில் மத்திமை வாக்கு என்பதால் தான் இறைவன் அருளாளர்களால் இந்த உலகத்திற்கு செய்திகள் அனுப்பிய வண்ணம் இருக்கின்றான். இந்த மத்திமை வாக்கு என்று சொல்வது அந்த அருளாளர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கும் ஒரு விதமான ஒரு தொடர்பு. ஆகவே அந்த அருளாளர்கள் இந்த உலகத்தில் எங்கே, எந்த நாட்டில், எந்த மொழியில் இருக்கின்றார்களோ அந்த மொழி மூலமும் அந்த நாடு மூலமாகத்தான் அந்த கருத்துக்கள் இந்த உலகிற்கு வருகின்றன. ஆகவே இந்த உலகில் இருக்கும் மதங்கள், மொழிகள், நாடுகளை பின்பற்றி இந்த கருத்துக்கள் அருளாளர்கள் மூலம் வருகின்றன. அருளாளர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது, புத்தகம் எழுதுபவர்கள் அல்ல. ஆகவே இந்த அருளாளர்களிலிருந்து வருவதெல்லாம் ஒரு பரம்பொருளில் ஒரு மையத்திலிருந்து வரும் விடயங்கள். அது ஓம்காரம் என்ற ஒளியிலிருந்து தொடங்கி மத்திமை வாக்கு மூலமாக வருகின்றது என்று நாங்கள் இந்த விளக்கத்தை படித்து விட்டோம். முந்தியெல்லாம் எங்களுக்கு இது தெரியாது, இப்போது தெரிந்து விட்டது. ஆகவே அவர்கள் அதை சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி, அந்த மந்திரத்தை தமிழில் சொன்னாலும் சரி, அல்லது வேறு எந்த மொழியில் சொன்னாலும் சரி, அந்த மொழி எங்களுக்கு விளங்காவிட்டாலும் அது சொல்லப்படும் கருத்தின் ஆழம், அந்த ஆணிவேர் ஓம்காரம் என்பதை நாங்கள் மறந்து விடாது இருப்போமாக. இருந்தால் இவர்கள் எந்த மொழியில் எந்த பிரார்த்தனையை செய்தாலும் நீங்கள் ஓங்காரத்தையே சிந்தியுங்கள், ஐந்தெழுத்து மந்திரத்தையே சிந்தியுங்கள், நீங்கள் அதற்குள் அடக்கம். அதுதான் இந்த அன்பருக்கு சொல்லக்கூடிய விடை. அதற்கு மேலாக பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரமும் இருக்கின்றது, அதையே ஜபியுங்கள். அது விளங்கவில்லையே என்று உங்களுடைய மனதை வேறு எங்கும் அலைய விடாது. நீங்கள் செய்யும் ஆலயங்களாக இருக்கலாம், மசூதிகளாக இருக்கலாம், கிறிஸ்தவ தேவாலயங்களாக இருக்கலாம், மாற்று மொழியில் வழிபடும் தலங்களாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் பாபாஜி சிவத்தினுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை நினையுங்கள். அதற்கு அடியாக இருக்கும் ஓங்காரத்தை நினையுங்கள். அப்போது இது இப்படியான மனநிலைகளிலிருந்து நீங்கள் விட்டு விடுபடலாம் என்பது என்னுடைய அடியேனின் தாழ்ந்த கருத்து. ஆகவே அந்த கேள்விக்குரிய பதிலை அந்த முறையில் இன்று சிந்திக்கின்றோம். இறுதியான கேள்வி அது வரவில்லை, ஆனால் போன சத்சங்கத்தில் இறுதியில் கேட்கப்பட்ட கேள்வி, அதை இன்று எங்களுடைய முழுமையான சத்சங்கத்திற்குள் கொண்டு வருகின்றேன். ஒரு அன்பர் கேட்டார், தான் பாபாஜியை பார்க்கணும் என்று மிகவும் வைராக்கியமாக இருக்கின்றேன், அவரை கண்டுவிட வேண்டும் இந்த உடலில் என்று எனக்கு ஒரு மிக உயர்ந்த வைராக்கியம் இருக்கின்றது. நான் இப்படி நினைத்து கொண்டிருப்பது சரியா ஐயா? இதில் நான் ஏதும் தவற விடுகின்றேனா என்பது அவருடைய கேள்வியாக கொடுத்திருந்தார். இது எல்லோருக்கும் விளங்க வேண்டிய கேள்வி என்பதற்காக இன்றைய முழு சத்சங்கத்தில் அதை கொண்டு வருகின்றேன். அவருடையக்கு நான் சொன்ன பதில், அது அவருடைய ஆசை. மீண்டும் இங்கு நான் தான் இருக்கின்றது, நான் எனது இருக்கும் வரை எங்களுக்கு அது கிடைக்காது என்பது முதலாவது பதில். இரண்டாவது, அவரை நான் சொன்னேன், அதை ஒரு ஆசையாக வளர்த்து கொள்ளாது, நீங்கள் அந்த வழியில் அவருடைய சாதனையை, பாபாஜியினுடைய சாதனையை நீங்கள் நன்று செய்து கொண்டு போங்கள், அப்போது உங்களுடைய வைராக்கியத்தை, ஆசை இல்லாமல் வைராக்கியமாக இருங்கள், நான் இதை அடைய வேண்டுமென்ற வைராக்கியத்தை பூணுங்கள், அதை ஆசையாய் வைத்து விடாதீர்கள். விருப்பு வெறுப்புகளில் இருந்து விலத்துவதே இந்த வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. அப்படி அதை வைராக்கியமாக வைத்துக்கொண்டு உங்களுடைய சாதனையில் நீங்கள் மேல் நோக்கி செல்லும் போது உங்களுடைய பழைய வினைகள், புது இந்த பிறப்பில் இருக்கும் வினைக்கணக்குகளின்படி சில வேளை அது கிடைக்கலாம், அது உங்களுடைய வினைக்கணக்குகளை பொறுத்தது. ஆனால் ஆசையை மாத்திரம் வளர்த்து கொண்டு நான் ஆசையாக இருக்கின்றேன் தானே, பாபாஜி எனக்கு தன்னுடைய உருவத்தை காட்டுவாரா என்று நினைத்து கொண்டிருந்தால் அது நிச்சயமாக கிடைக்கும் என்பது நிச்சயமல்ல. ஆகவே எல்லோரும் எங்களுடைய சாதனையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் ரெண்டு மூன்று நிலைகளை இந்த கிரியா யோகத்தில் படித்திருக்கின்றோம். எங்களுடைய தூல நிலை மாத்திரமல்ல, சூட்சும நிலையும் இருக்கின்றது, ஐந்து உடல் உறைகள் இருக்கின்றது. ஆகவே அப்படியான வைராக்கியத்தை பூண்டு சாதனைகளை நாங்கள் நன்றாக செய்து கொண்டு வருவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உடலில் சூட்சும நிலையிலாவது பாபாஜி உங்களுக்கு அந்த தன்னுடைய உருவத்தை காட்டுவார் என்பதில் எனக்கு ஐயமே இல்லை. இது ஒரு அனுபவம் மூலமாகவும் கூறுகின்றேன். ஆகவே நீங்கள் அந்த வைராக்கியத்தை பூணுங்கள். அவர் உங்களுக்கு முன்னால் தோன்றி தூலத்திலேயே உங்களுக்கு அவர் காட்சி தர வேண்டும் என்ற மாதிரியெல்லாம் ஆசைகளை வளர்க்காது, ரைட்? உங்களுடைய ஆசையை விட்டு, விருப்பு வெறுப்பை விட்டு, உங்களுடைய சாதனை மூலம், வைராக்கியம் மூலம் அது நடைபெற வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக ஏதோ ஒரு உடலில் அவர் உங்களுக்கு அதை காண்பிப்பார் என்பது, அதை அவர் இந்த உலகத்தில் பல நேரங்களில் பல அருளாளர்களுக்கு செய்திருக்கின்றார். ஆகவே நீங்களும் அதில் விதிவிலக்கல்ல, எல்லா அருளாளர்களும் ஆன்மாக்கள் தான். ஆனால் வித்தியாசமான அறிவுத்திறனில் இருப்பவர்கள். ஆகவே அந்த அறிவுத்திறனை வளர்க்க வேண்டுமென்றால் உங்களுடைய சாதனையை கூட்டுங்கள், அறிவுத்திறனை வளருங்கள் என்று சொல்லி இந்த கேள்விக்குரிய பதிலை மீண்டும் இந்த சத்சங்கத்தில் சொல்கின்றேன். இத்துடன் இன்று வந்த இந்த நான்கு கேள்விகளுக்கும் ஐந்தாவது கேள்விக்கும் சேர்த்து பதில் கண்டிருக்கின்றோம் பாபாஜி பரம்பொருளின் அருளுடன். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த சத்சங்கத்தை தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா இணைப்பில் இருந்தீர்கள், உங்களை காணவில்லை. இப்போது நான் கண்விழிக்கும் போது மீண்டும் வரலாம் என்று நினைக்கின்றேன். இப்போது நான் கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்
சிவாய
ஓம் சிவாய நம.
சத்சங்கத்தில் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தங்களின் உலகில் நடைமுறை அனுபவத்தையும் வைத்து நல்லதொரு ஒரு அறிவிப்ப பாபாஜி நமக்கு அழகாக கொடுத்தார். அது உலகத்துக்கும் உபயாருக்கும் ஆன்மீகத்துக்கும் அது பொருந்தும். அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கமாக இன்றைக்கு எடுத்து கொடுத்து அதுக்கு கேள்வி பதிலையும் கொடுத்து சிறப்பாக நடத்தி வச்ச பாபாஜிக்கு நன்றி. இந்த மாதிரிதான் கேள்விகளை கேட்டு நம்ம நம்மளை துயவுபடுத்துறது தான் பெரிய விஷயம். இதுதான் சைவ சித்தாந்தம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயமும் இருக்கும் தெரியாத விஷயமும் இருக்கும். இந்த மாதிரி சத்சங்கத்துல தான் நம்ம வந்து பல விஷயங்களை கேட்டு பல விஷயங்களை பல அனுபவங்களை நம்ம பெற முடியும். அதுல சந்தேகம் கூட வரலாம், தப்பு கிடையாது. இந்த சந்தேகங்களையும் ஒரு நாளைக்கு நம்ம பக்குவம் அடையக்குள்ள அது நிறைவேற்றி பண்ணுவார் பாபாஜி. கையில அவர் கருணை உடையவரா இருக்கிறதுனால அவர் சிறப்பாக அதை செயல்படுத்திட்டு இருக்காரு. நம்மளையும் ரொம்ப கண்காணிப்போட பார்த்து செயல்படுத்திட்டு இருக்காருன்ற ஒரு உணர்வையும், நம்ம உணர்ற அளவுக்கு சில விஷயங்களை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையில அதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரேன். நடக்காத விஷயத்தெல்லாம் நடத்தி வைக்கிறாரு, நடத்த முடிய வேண்ட விஷயத்தையும் அவர் நிப்பாக்கி வைக்கிறாரு. ரெண்டுத்துக்குமே காரணம் இருக்கும், காரண காரியங்கள் இருக்கும். அதுக்கு நம்ம வந்து சாதனாவை செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஒரு பாதைய சரியான முறையில வகுத்து அதன் வழி நடந்தா நமக்கு நிறைய விஷயங்களை வந்து அவர் புலப்படுத்துறாருன்றது அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வகையில இந்த சத்சங்கத்தை இன்னும் மெருகூட்டுறது உங்களுடைய கடமை. அதுக்கு அந்த அதுக்கு பதில் கொடுக்கறது பாபாஜியோடைய கடமை. அதை நடத்திட்டு இருக்காரு, அதை நீங்க பயன்படுத்திக்கணும்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. வலமை போல் கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் அதை மிகவும் மெருகூட்டி அதை ஒரு பேசாத விடயங்களையும் சேர்த்து அதை ஒரு தொகுப்பாக சாதகர்களின் அறிவுத்திறனுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அது பாபாஜி சிவன் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம் ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு சென்று கொண்டிருப்பதால் அவருடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இறுதியான இந்த சத்சங்க நிகழ்வில் நாளைக்கு எங்களுடைய சங்கத்தில் இங்கு இன்டர்நேஷனல் யோகா டே என்று சொல்லப்படும் உலக யோகா தினம் கொண்ட செய்ய போகின்றோம் யோக முறைப்படி. ஆகவே அந்த நிகழ்வு எங்களுடைய நார்மல் எங்களுடைய வகுப்பு நேரத்தில் தான் நடைபெற இருக்கின்றது. அந்த 2 மணி நேரத்தில் நேரம் மாற்றப்படாது. அந்த 2 மணி நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. ஆனால் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக நடைபெறுவதால் வகுப்பு துவங்குவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்னரே எங்களுடைய நிகழ்ச்சி தொடங்குகின்றது. ஆகவே முடிந்தவர்கள் அந்த வகுப்பு நேரத்தில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்களையும் ஊக்கப்படுத்துங்கள் கலந்து கொள்ளும்படி. ஜூமில் நேரே வரக்கூடியவர்கள் நேரே சங்கத்திற்கு வாருங்கள். அதே நேரம் அந்த 30 நிமிடம் முன்பதாக இந்த நிகழ்ச்சி என்ற முறையில் அதை தொடங்குவதால் முடிந்தவர்கள் நாளை மாத்திரம் 30 நிமிடங்கள் முன்னதாக வாருங்கள். உங்களுடைய வகுப்பு நேரத்துக்கு முன்னதாக அது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் பாபாஜியிடம் பெரம்பொருளிடம் அவர்களுடைய ஆசியையும் இறைஞ்சுகின்றோம் என்று அந்த நிகழ்வு நன்றாக நடைபெற வேண்டும் என்று நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நம